நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ஐயா குணசீலன் அவர்களே.
வணக்கம்.
யாழ்ப்பாணத்தில் தற்போதைய நிலையில் மாணவர்களின் கல்வி நிலைமை எப்படி இருக்கின்றது?
ஒரு வழியில் பார்க்க போனால் தற்பொழுது கல்வியின் அளவீடாக அங்கு கருதப்படுவது பரீட்சைகளை தான் நாங்கள் முக்கியமாக கருதுகின்றோம். மூன்று பரீட்சைகளை வைத்து கொண்டு தான் நாங்கள் அங்குள்ள கல்வி முறைகளை பற்றி நாங்கள் இடப்படுகின்றோம். ஒன்று புலவர் பரிசு பரீட்சை, இரண்டாவது காப்புதா சாதாரணதர பரீட்சை, மூன்றாவது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை. இந்த மூன்றிலும் உயர்தர பரீட்சையை தான் கூடுதலாக எல்லோருமே கல்வி அளவீடாக கொள்கின்றார்கள். என்னென்னு சொன்னால், பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தெரிவு முறை அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற கல்வியாக அது அமைவதனால், இந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த காப்போத்தா உயர்தர பிரிவில், அட்வான்ஸ் லெவல் பிரிவில் பெறுபெறு மட்டம் வந்து குறைவடைந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருப்பது மறுப்பதற்கு இல்லை. அதற்கு பல்வேறுபட்ட காரணிகள் நாங்கள் குறிப்பிட முடியும். ஒன்று, இந்த கல்வியை தீர்மானிப்பது என்பது குடும்பச் சூழல், அவர்கள் வாழுகின்ற சமூகம், மற்ற அவர் நண்பர்கள், மற்றது பாடசாலை, ஓரளவுக்கு தனியார் கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பும் அங்கு இருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்க போனால் எல்லாவற்றிலுமே தற்பொழுது ஒரு தலைகள் நிலைமை தான் காணப்படுவதை நாங்கள் உணரக்கூடிய இருக்கின்றது.
குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இப்போது மாணவர்கள் பொதுவாக மதுவுக்கு அடிமையாகவும் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையான ஒரு நிலைமை அங்கு காணப்படுவதாக பல விதத்திலும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் அந்த கல்வியில் மேம்பட்டு விளங்கிய அந்த யாழ்ப்பாண சமூகம் படிப்படியாக தாழ்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா?
உண்மையில் நான் இந்த விடயத்தில் குறிப்பிடக்கூடியது, தற்பொழுது நம்ம சமுதாயத்தில் இந்த தங்கிய நிலைமையில் என்று சொல்லியும் பார்க்க பின் தள்ளப்பட்ட நிலைமை தான் அங்கே காணப்படுகின்றது. ஓரளவுக்கு அதில் திட்டமிட்டப்பட்ட மிக நுட்பமான அரசியல் அங்கே காணப்படுகின்றது. அதை நான் பகிரங்கமாக இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. அங்கு உள்ளவர்களுக்கு பெரும்பாலானவர்கள் தெரியும், அதாவது எம்மை அறியாமலே ஒரு சக்தி ஒன்று எம்மை பின்தள்வதற்கான முயற்சியில் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றது.
அந்த சக்தி தான் மாணவர்களையும் அந்த பிழையான வழியில் இட்டுச் செல்வதுன்றது என்று சொல்லுகின்றீர்களா?
உண்மையில் மாணவர்களில் குறைந்த சதவீத மாணவர்கள் இப்படியான தவறுதலான பிறழ்வு நிலைக்கு வருவதுண்டு. ஆனால் இப்பொழுது பெரும்பாலான மாணவர்கள் வருவதை நாங்கள் அவதானிக்க முடியும், அதை மறக்க முடியாது. இதற்கு காரணம் அங்கு ஒரு வலைப்பின்னல், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வலைப்பின்னல் இருப்பது ஒரு மறைமுகமான உண்மை. அதில் ஒரு நன்கு திட்டமிட்டு எமது கலாச்சாரத்தை, எமது மாணவர்களின் எதிர்காலத்தை, அதுவும் குறிப்பாக நல்ல பாடசாலைகளை இலக்கு வைத்து அது நடைபெறுவதை மறப்பதற்கில்லை.
யாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்தில் கல்வியில் மேம்பட்டவர்கள் எந்தவித சர்ச்சைக்கும் உள்ளானதாக நாங்கள் அறிந்ததில்லை. ஆனால் தற்போதைய காலகட்டங்களில், அதுவும் பொதுவாக 2009 பின்னர், கல்வியிலே மேம்பட்டு விளங்குபவர்கள் மாணவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் என்ற வகையில் அவர்கள் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகின்றார்கள், பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கு உதாரணமாக யாழ் இந்து கல்லூரியின் அதிபர் இப்போது கைது செய்யப்பட்ட நிலையில் சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கின்றது. இதன் பின்னணியில் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? அதாவது நம்மவர்களே நமது வருங்கால பிள்ளைகளை பிழையான வழியில் வழியிட்டுச் செல்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாமா?
ஒரு பிரபலமான பாடசாலை, நிச்சயமாக எமது தமிழ் தலைநிமிர் கழகம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாடசாலை, எனது அனுபவத்தின்படி இத்தனை நிறைந்த ஆற்றல் உள்ள தமிழ் மொழியை நேசிக்கின்ற இன்று வரையில் கூட நான் பல மாணவர்கள் இங்கு வந்து அதை மேற்கொள்ள நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாடசாலைக்குரிய தனித்துவம் அங்கு கற்பித்த ஆசிரியர்கள் மூலமாக அது ஊட்டப்பட்டு அவர்கள் தனியே கல்வியுடன் நின்று விடாமல், கல்வியில் சாதித்த போதிலும் தமிழ் உணர்வுடன் கூடிய கலாச்சாரத்தை பின்னி பிணைத்த ஒரு கல்வி நெறியைத்தான் அங்கே பயின்று வந்தது எனக்கு தெரியும். நான் அங்கு என்னிடம் கல்வியற்ற மாணவர்கள் 1989 யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களை தரிசிக்கின்ற பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும் கிடைத்தது. எனவே அவர்கள் அந்த தமிழை நேசிப்ப அந்த தன்மை, கல்வியிலும் மேம்பட்டு வளர்ந்தார்கள். அவர்களை சீர்குலைத்தால் நிச்சயமாக யாழ்ப்பாணம் சீர்குலைக்கப்படும். எனவே இந்த வகையில் அவர் நுட்பமாகத்தான் செயற்பட்டு பல்வேறுபட்ட இந்த மீடியாக்கள் மூலமாக இதை பரப்பி, அதாவது யாழ்ப்பாணம் என்பது ஒரு போதைப்பொருள் மெலிந்த கல்வி அறிவற்ற ஒரு முட்டாள் சமூகம் கொண்ட ஒன்றை நிரூபிக்க வேண்டும், அவர் என்ன எல்லோரும் உலக நாட்டை எதிர்பார்க்கிறார்கள், நமக்குரிய இதாக தீர்வை கொடுக்க சொல்லி அவர்களுக்கு தீர்வு தேவையில்லை, அவர்கள் இப்படியான ஒரு அறிவற்ற கூட்டம் என்று சொன்னால் ஒருவரும் கவனிக்க மாட்டார்கள். எனவே அதற்கான முன்னெடுப்புகள் கூட பகிரங்கப்படுத்தப்பட்டு நுட்பமாக திட்டமிடப்பட்டு, இப்போ இந்த நடிகர்களுக்கு கட் அவுட் வச்சு பால் உத்தரவியல்கள் கூட அங்கே பின்னுக்கு ஒரு அரசியல் இருக்கின்றது, அதை நீங்கள் அங்கே பார்த்தா தெரியும். திட்டமிடப்பட்டு வழிப்படுத்துகிறார்கள், அதாவது அதை நோக்கி திருப்பப்படுகிறார்கள். அதில் யார் ஈடுபடுகிறான்னு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அது ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெறுகின்றது. இங்குள்ளவர்கள், அதாவது இன்னொன்று அவர்களோட நோக்கம் புலம்பெயர் மக்களோட ஆதரவும் அங்கே ஒரு பக்கவலமாக இருப்பதனால் அவர்களையும் தாயத்தில் உள்ளவர்களையும் பிரிக்க வேண்டும், அவர்களது உதவிகளை நிப்பாட்ட வேண்டும் என்பதில் விலக்கு அங்கனை கொண்டு வைக்கணும் நிற்கிறார்கள். உண்மையில் அப்படியான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குமாயிருந்தால் எமது இந்த முறைகள் உடனடியாக மாற்றியமைக்கப்படும். இன்னொரு காரணம் நீங்கள் குறிப்பிடுவதில் நான் சொல்ல முடியும். இப்பொழுது அங்கே உள்ள மாணவரிடம் அந்த கல்வி மீதான தாகம் ஈர்ப்பு குறைந்து வருவதை நான் உணரக்கூடியா இருக்கின்றேன். இதற்கு இன்னொன்று காரணம் நான் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் தெரியவில்லை. வீட்டில் அநேகமாக பெற்றோர்களின் பங்களிப்பு கல்வி மீதான அந்த அக்கறையை மாணவர்களுக்கு ஈர்ப்பதில் அவர்களின் பங்களிப்பு மிக குறைவென்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் நினைக்கின்றார்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பாடசாலை நல்ல பாடத்தை சேர்த்து விட்டு மாற்றியது நல்லொரு தனியார் ஆசிரியர்கள் நிறைய பேரிடம் கற்க விட்டு காசையும் செலவழித்துவிட்டால் பிள்ளை கற்குமென்று சொல்லி பிள்ளையை வாழ்க்கைக்கு ஏற்றவரை மாற்றுவதிலோ அல்லது அவர்கள் படிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர்களுக்கு உடன் கலந்துரையாடி அந்த அதை வலியுறுத்துவதிலோ பெற்றோர்கள் தவறுகின்றார்கள் அல்லது அதை கவனிக்காவிடுகின்றார்கள். பிள்ளைகளுக்கும் அதிக அளவுக்கான ஒரு கண்டிப்பு இல்லாமல் அவர்களை ஒரு சுயாதீனமானவர்களாக சில சமயங்களில் பிள்ளைக்கு கட்டுப்பட்டவர்களாக பெற்றோர் மாறுகின்றார்கள். நிச்சயமாக ஒரு மனப்பயம் பிள்ளைகளுக்கு இருந்தால் தான் பிள்ளை நெறிப்படுத்தப்படுவார்கள். இதே பொழுது அங்கே இல்லை. நிச்சயமாக எல்லோருமே கைவிட்ட மாதிரி தான், அதாவது பிள்ளைகளில் வந்து ஒரு தினமே இப்போ நாங்கள் டீச்சர்ஸ் கூட குறை சொன்னால் அவர்களுக்கு பிடிக்காது. நாங்கள் இப்போ நல்லது என்று சொல்ல வேணும், கூட இவருக்கு என்ன தெரியும், இவர் ரெண்டு பிள்ளையை சொல்கிறது. முன்னே காலங்களில் கூட இப்போ எங்களுக்கு எங்களோட சமூகத்தில் உள்ளவர்கள் கூட ஒரு உறவினர் கூட திருத்துவார்கள், தம்பி இப்படி செய்யக்கூடாது, நல்ல பழக்கம் பழகணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் பெற்றோரும் சொல்வார்கள் அந்த அந்தாங்கள் சொன்னார் நீ என்ன அப்படி செய்கிறாய் இல்லை என்ன அப்படி நடந்து கொண்டாய் நீ நான் இனிமேல் மாற வேணும்னு சொல்வார்கள். இப்போ அப்படி இல்லை, ஒருவரையும் கூட சொல்லிடலாம், நாங்கள் எல்லாம் மானத்தால் வந்தவர்கள், நாங்கள் எல்லாம் செய்வது சரி, எங்களோட குழந்தைகள் செய்வதெல்லாம் சரி என்ற ஒரு மனப்போக்கும் அங்கு காணப்படுவது என்ன காரணமோ தெரியவில்லை, அதுவும் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக பெற்றோர் பிள்ளைக்கு பயப்படுகிறார்கள். முன்னைய காலங்களில் நாங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், பிள்ளைகள் அப்பாட்ட சொல்லுவேன் இல்லை அம்மாட்ட கண்டா சொல்லுவேன்னு சொன்னோடனே நாங்கள் வகுப்பு முடிந்த அப்புறம் காத்திருப்பார்கள், நீண்ட நேரமாக காத்திருப்பார்கள், சேர் தயவு செய்து இந்த முறைகளை மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம், அப்பாட்ட சொல்லு அதை அம்மாட்ட சொல்லாங்கன்னு சொல்வார்கள். இப்போ பெற்றா தச்சில் தங்களோட பிள்ளைகள் படிக்கிறத சொல்லிவிட்டு சொல்வார்கள் இப்படி என்ன அந்த கதைச்சதை சொல்லாதீங்கோ வீட்டை வீண் பிரச்சனை வரமாட்டு. அப்போ அந்தளவு தூரத்துக்கு நிலைமை மாறி இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுகின்ற நிலைமை இருக்கின்ற போது பிள்ளைகள் தான் தோன்றித்தனமாக தான் இருப்பார்கள். அவர்கள் நான் நினைக்கின்றேன் சில சமயங்கள் அவர் புலம்பெயர் பெற்ற பெற்று நல்ல பெறுபொருளை பெற்ற உடனே அவர்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் அளவுக்கு அதிகமாக வழங்குகின்றோம். அவர்கள் அப்பொழுது நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டோம், நாங்கள் ஒரு மேலானவர் என்ற அந்த சின்ன பிஞ்சு மனத்தில் ஒரு விதை விதைக்கப்படுகின்றது. நீங்கள் படித்த காலத்தில் அவ்வாறான முக்கியத்துவங்களை கொடுப்பது கிடையாது. இப்பொழுது அதுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவங்களை பாடசாலைகள், இந்த வங்கிகள், தனிப்பட்ட நிறுவனங்கள், விழாக்களை வைத்து அவர்களை பட்டமளிப்புழா போன்ற ஒரு கௌரவத்தை கொடுக்கும்போது அந்த கொடுப்பதை பிள்ளைன்னு சொல்லவில்லை, அந்த பிள்ளைகள் நினைக்கிறாரு நாங்கள் சாதித்து விட்டோம் என்று. இதொரு மிக முக்கியமான சாபக்கடான விடயமாக அமைகின்றது. அதாவது தேவையற்ற விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. நீங்கள் பாடசாலை சென்றால் தெரியும் அவர்கள படத்தை பேனர் போட்டு வைத்திருப்பார்கள் தமது விளம்பரம் மாதிரி. தனியார் நிறுவனங்கள் பார்க்க பாடசாலை போட்டி போட்டு விளம்பரப்படுத்துகின்றன இப்படியான விளம்பரங்களை. காப்போத்தா உயர்ந்த வகுப்பில் சித்தி இத்தனை பேர் பத்து, இத்தனை பேர் ஒன்பது, அதை பட்டியல் போட்டு காட்டுவதில், அதை பட்டியல் போட்டு பிரபலப்படுத்துவதில் பாடசாலைகள் தனியார் நிறுவனங்களை மன்னிக்கலாம், ஆனால் அவர்கள் செய்வது கூடிய குறைவு. பாடசாலைகள் மிகவும் முன்ன போட்டி போட்டுக்கொண்டு தமது படத்தையும் சேர்த்து கற்பித்த ஆசிரியர் நன்றி என்று சொல்லி எத்தனையோ பெற்றோரிடம் காசை வாங்குகின்றார்கள். இது தொடர்பாக எங்களுக்கு பணத்தை தாருங்கள், நாங்கள் பேப்பரில் விளம்பரம் போட வேண்டும் என்று சொல்லி. ஒரு பாடசாலை என்பது விளம்பரத்தில் இயங்குவது, விளம்பரத்தை அனுபந்தங்களை நாங்கள் போட்டு நமது பாடசாலை பிரபலப்படுத்தும் என்பது வேதனையான விடயம். இப்படியான விடயங்கள் பிள்ளைகளை திசைப்பிற்கு காரணமாக அமைகின்றது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள யாழ்ப்பாணத்தின் பிரபல தாவரவியல் ஆசிரியர் திரு குணசீலன் அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில் ஒரு காலத்தில் இந்த சோசியோ எக்கனாமிக்கல் லெவல், அதாவது சமூக பொருளாதார நிலைமை ஓரளவு சமநிலையில் தான் இருந்திருக்கின்றது. ஆனால் இப்போது போரால் ஏற்பட்ட விதவைகள், உழைக்கின்ற ஆண்களை இழந்த குடும்பங்கள் என்று பலர் வறுமை கோட்டுக்கு கீழிருக்கின்றார்கள். இந்த யாழ்ப்பாண கல்வி நிலைமை என்பது இப்பொழுது எல்லோருக்கும் பொதுகின்ற நிலைமை மாறி ஒரு குறித்த ஒரு சமூகத்தினருக்கு மட்டும், அதாவது பொருளாதார நிலையில் மேம்பட்டவர்களுக்கு மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் கல்வி போய் சேருகின்றது என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்?
மன்னிக்க வேண்டும், உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இப்பொழுது உள்ள நிலைமையிலும் பார்க்க நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீர்கள் நம்புகின்றேன். முன்னைய காலங்களில் பிள்ளைகள் மிகவும் தாய் தகப்பன் உழைப்பவர்களாக இருந்த போதிலும் சமூக பொருளாதார பின்னணியில் மிகவும் பின்தங்கித்தான் இருந்தார்கள். என்னுடைய நிலைமை எடுத்தால் கூட நீங்கள் போரால் பாதிக்கப்பட்ட விதவை என்று குறிப்பிட்டீர்கள். எனது அம்மா கூட எனது அப்பாவை தனது கணவனை 77 இனக்கலவரத்தில் பறிகொடுத்தவர். நாங்கள் அடுத்த நிலைமை என்னென்று தெரியாதான் வாழ்ந்தோம். அம்மாவினுடைய அந்த வருமானம் எம்மை கொண்டு நமது பிள்ளைகளை இந்த கல்விக்கெல்லாம் போதாமல் இருந்தது. அப்பொழுது எங்கள்கிட்ட உறவினரிடம் இவரிடது உதவியும் இருக்கவில்லை. வந்தவர்கள் கூட ஆலோசகர்களாக இருந்தார்கள். இந்த பிள்ளைகளை கொண்டு நீங்கள் இங்கே சின்ன வேலையை சேர்த்து விடுங்கோ, உங்களோட கஷ்டமாக இருக்கும் சொன்னார்களே தவிர உதவுவதற்கு நமது உறவினர் கூட இருக்கவில்லை. அப்பொழுது எங்கள் மனதில் ஒரு மனோபலம் வந்தது. கஷ்டப்பட்டு நாங்கள் கூலியாவது குடித்து நாங்கள் நல்லநிலைக்கு வர வேண்டும் என்ற அந்த வெறி இருந்தது. அதுதான் எங்களை ஓரளவுக்கு இனம் இந்த ஆசிரியர் நிலைமைக்கு தானே கொண்டு வந்தது. பிறகு தானே என்னை படிப்பிக்கின்ற காலத்தில் கூட மாணவர்களின்ற நலனை நோக்குகின்ற ஒரு மனப்பாங்கையும் தந்தது. நிச்சயமாக நான் சொல்கிறேன் தான் பலர் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. கஷ்டம்தான் ஒருவனை முழுமையாக்கும் என்று நான் நம்புகின்றேன். அப்துல் கலாமும் கூட கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்திருக்கின்றார். ராமானுஜம் கூட கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறார். நிறைய உதாரணங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டு அடிக்கொண்டே போகலாம். நல்லா இருந்தவர்கள், சிறுவர்களிருந்து செல்வத்தை அனுபவித்தவர்கள் ஒரு சிலர் நல்லா வந்திருக்கலாம். பெரும்பாலானவர்களுக்கு அது ஒரு சீரழிவாக இருந்திருக்கின்றது. எனவே பணம் இருந்தாலும் பிள்ளைகளை நாங்கள் கஷ்டம் சொல்லி வளர்க்க வேண்டும், பணம் நிரந்தரமில்லை என்று சொல்லி வளர்க்க வேண்டும். மற்றது இப்போ புலம்பெயர் மக்களிடம் ஒரு வேண்டுகோள், நாங்கள் நிறைய பணங்களை வழங்குவதும் ஒரு பின்னடைவு. உதவுகின்றோம் என்ற போர்வையில் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அவர்களை நாங்கள் புடம் போட்டு எடுக்க வேண்டும். இப்பொழுது ஆளுக்கு வீட்டில் உள்ள எண்ணிக்கையிலும் மேலாக மோட்டார் சைக்கிள் நிற்கின்றது. அப்போ நீங்கள் நிற்கின்ற மாதிரி சமூக பொருளாதார பின்னணி அதை நாங்கள் ஒரு சொல்லி சொல்லி பிழைத்து கொண்டு வருகின்றோம். முன்னைய காலங்களில் கஷ்டம் இருந்தாலும் யாரும் ஒரு பொருளை தந்தால் நாங்கள் அதை ஏற்க மறுப்போம். எங்களுக்கு அது கூச்சமாக இருக்கும். இனிமேல் அதை ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வாழ்வதில்லை. அப்படி ஒரு சிலர் தந்தால் கூட நாங்கள் அது நாள் உள்ளவரை நினைப்போம். இப்போ மனப்பாக்கம் மாறிவிட்டது. எப்படியும் யாரிடையும் வாங்கி நாங்கள் சீவிக்க முடியும், கேட்டால் தருவாரன்னு சொல்லி, அதாவது கொடுப்பவனை ஒரு கோமளி ஆக்குன்றவை தான் செய்கின்றார்கள். காரணம் அவர்கள் பணத்தின் நிலைமை தெரியவில்லை.
யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில் அங்குள்ள பல வைத்தியர்களை உருவாக்கியவர்களுள் ஒரு பெருமை மிகு ஒரு ஆசானாக திகழ்கின்றீர்கள். இந்த வகையில் இன்னும் யாழ்ப்பாணத்தில் இருந்து மாணவர்களின் கல்விக்கு பெரும் பங்கு வகிக்கின்ற நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று கூறி இந்த செவ்வியை நிறைவேற்றுவோம்.
உண்மையில் நாங்கள் நான் உட்பட்ட சகல ஆசிரியர்களுமே மாணவர்களை சமுதாயத்துக்கு பொருத்தப்பாடுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். தனியாக ஒரு கல்வியை பெறுபவர்களாக மட்டும் இருந்தால் அதில் சமுதாயத்துக்கோ அல்லது ஒருவருக்கோ பிரயோசனம் இல்லை. ஒரு பிள்ளை நிலைக்கு வந்துவிட்டால் தாயை தந்தையை நேசிக்க தெரியாமல் சமூகத்தை நேசிக்க தெரியாமல் இந்த கல்வியில் அர்த்தமில்லை. எனவே நாங்கள் அனைவரும் ஆசிரியர்களாகிய நாங்கள் எல்லோரும் இணைந்து தமிழ் பண்பாட்டுடன் கூடிய, தமிழ் உணர்வுடன் கூடிய, சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு மிக்க ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், நல்ல பண்புள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் நாங்கள் முன்னுக்கு வந்து எதிர்காலத்தில் நல்ல பண்பட்ட ஒரு ஜாழ்ப்பாண மரபுகளை கொண்ட சமுதாயம் ஒன்று மீண்டும் மலர் வேண்டும்னு
நான்
நினைக்கின்றேன்.
நன்றி ஐயா. உங்களுடைய இந்த பயணம் மற்றும் நீங்கள் தாயகத்தில் எமது மக்களுக்கு ஆற்றுகின்ற, குறிப்பாக மாணவர்களுக்கு ஆற்றுகின்ற சேவை தொடர்ந்தும் சிறப்பாக அமைய வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற SBS தமிழ் ஒலிபரப்பு நேயர்கள் அனைவருக்கும், குறிப்பாக அறிவிப்பாளராகிய உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன்.
நன்றி, வணக்கம்.
நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.